முத்து புளுசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிலிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று ஒரு மூதுரையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். சுவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீண்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பு அறிய மாட்டாதவன் நன் மரம். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், கல்வி அறிவுடையோர் சபையிலே ஒருவர் கொடுக்கும் ஓலைச்சுவடியை படிக்க தெரியாதவனும் பிறருடைய உள்ள குறிப்பை உணராமல் நிற்பவனும் கொம்பு கிளைகளுடன் காட்டிலே நிற்கின்ற மரத்தை போன்றவன். சுவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீண்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பு அறிய மாட்டாதவன் நன் மரம். நல்லது நேர்களே, அந்த மூதுரையை தொடர்வது இந்த காலை வேளையிலே தமிழ் மூத்தோருக்கு பொருத்தமான ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று நேர்களுக்காக.
மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேன்று மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கட்டளையாறு தேர்ந்து மனித ஆளும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையா
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இதோ எமது தமிழ் மூத்தோர்களுக்காக.
தமிழ் ஓசை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். பல மொழிகளும் அதன் விளக்கங்களும் பார்ப்போம். முன்பு வழக்கத்தில் இருந்த பழமொழியின் விளக்கங்கள் இப்போது மறைவி புது விளக்கங்களை கொண்டுள்ளதை நீங்களும் அறிவீர்கள். அந்த வகையில் சில பழமொழிகளையும் புது விளக்கங்களையும் பார்ப்போம். முதலாவதாக, போக்கத்தவனுக்கு போலீஸ்காரன் வேலை, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை என்ற பழமொழி. இதில் பழைய விளக்கம், நிறைய பேர் இதை அறிந்திருக்க கூடும். அதாவது, சாதாரணமாய் பார்க்கையில் போக்கிடம் இல்லாதவன் அல்லது வெட்டித்தனமாய் சுட்டுபவன் காவல்துறை அதிகாரிக்கும், எந்தவித பின்புலமும் செல்வமும் இல்லாதவன் வாத்தியார் வேலைக்கும் ஏற்றவர்கள் என்று அந்த விளக்கம் முந்தியிருந்தது. இப்போது அந்த வார்த்தைகளை சற்று பிரித்து பொருள் கொண்டு போக்கு சக கற்றவன், போக்கற்றவன், போக்கற்றவன் என்றால் ஒழுங்குகளை கற்றுக்கொண்ட மனிதன், போலீஸ் வேலைக்கு தகுதியானவன், வாக்கத்தவன், வாக்கு சக கற்றவன், வாக்கு என்பது சத்தியம், அறிவு என்றெல்லாம் பொருள் கொள்ளப்படுகிறது. மொத்தத்தில் படித்தவன், அறிவு பெற்றவன் போன்ற தகுதிகளை கொண்டவன் கற்பித்தல் பணிகளுக்கு தகுதியானவன் என்று இப்பொழுது அந்த பழமொழி திரிந்து விளக்கப்படுகிறது. அடுத்ததாக, ஆமை புகுந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் விளங்கவே விளங்காது. இது பழைய விளக்கம் என்னென்றால், ஆமை என்ற உயிரினம் வீட்டுக்கு வந்துவிட்டால் அந்த வீடு அழிவை நோக்கி போகும் அல்லது கெடுதல்கள் வரும் என்றதுதான் அது. அமீனா என்பவர் நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஒரு சிப்பந்தி. அவரும் நீதிமன்ற அறிக்கைகளான வீடு ஏலம், நகை ஏலம் போன்ற வில்லங்களை தான் கொண்டு வருவாராம். அவரும் வந்தால் வீட்டுக்கு கெட்ட செய்தி வரும் என்றதுதான் பழைய பழமொழியின் விளக்கம். இப்போ என்ன சொல்றார்கள் என்றால், ஆமை என்னும் சொல் மூன்று விதமான ஆமைகளை உணர்த்துகிறதாம். கல்லாமை, இயலாமை, முயலாமை. அதாவது, கல்வி இல்லாத சோம்பேறித்தனம் கொண்ட முயற்சிகளற்ற தன்மைகள் எந்த வீட்டில் உள்ளனவோ அந்த வீடு முன்னேறாது என்பதை பழமொழி அறிவுறுத்துறது. இரண்டாவது உள்ள அமீனா புகுந்த வீடு என்பது அது ஒரு எதிகை மூனைக்காக தீர்க்கப்பட்டது என்றதான் உண்மை விளக்கம். அடுத்தது, கோத்திரம் அறிந்து பெண்கொடு, பாத்திரம் அறிந்து பிச்சைடு. முன்பு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மருமகளாக்கி கொள்வதற்கும், நல்ல குடும்பமா என்று ஆராய்ந்து பெண் கொடுப்பதற்கும், அடுத்து தானம் தந்தால் கூட அளவறைந்து பிச்சைட வேண்டும் என்பதற்காகவும் அந்த பொருள் கூறப்பட்டது. இப்போது என்ன சொல்லுகிறார்கள், அது வந்து மன்னர் குடும்பத்திற்காக சொல்லப்பட்ட அறிவுரையாக அறியப்படுகிறதாம். கோ என்பது அரசு என்றது பொருள்படும். திறம் என்பது திறன் அல்லது திறமை. அதாவது, ஒரு மன்னன் தன் பெண்ணை திறமை உள்ள அரசனாக பார்த்து ஆராய்ந்து மனம் முடித்து தர வேண்டும் என்று குறிக்கப்படுகிறது. கோத்திரம் என்பது கோத்திரம் என வர வேண்டும். அதுபோல பாத்திரம் என்பது பாத்திரம் என வர வேண்டுமாம். புலவனுக்கு பரிசளிக்கும் மன்னன் அந்த புலவனது பாடல் திறமைக்கு ஏற்றவாறு பரிசுகளை மதிப்பிட்டு அளிக்க வேண்டும். இதுவேதான் இதன் விளக்கம். அடுத்ததாக, இறுதியாக, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இது பழைய முறைப்படி இந்த கொஞ்சம் பஞ்ச புகழ்ச்சிக்காக பெண்கள் மீது இடப்பட்ட கருத்தாக வழக்கில் இருந்ததாம். புராணங்களை படிக்கும் போது அசுரனுக்கு வரம் தந்து வாழ்வளிக்கும் பெண் தெய்வங்கள் பின் அந்த அசுரனையே அழிக்க நேரிட்டதால்தான் இந்த பழமொழி வந்திருக்கும் என்று கருதுகிறார்கள். இந்த பழமொழியில் இரண்டு விஷயங்கள் நளினமாய் மறைக்கப்பட்டுள்ளன. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே என்று வந்திருக்க வேண்டும். அவசர உலகில் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பழமொழியின் நல்லவை தீயவை என்ற இரண்டு வார்த்தைகளும் மறக்கப்பட்டு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று வந்துவிட்டது. நன்றி, வணக்கம்.
அந்த நிகழ்ச்சியை தொடர்வது மற்றும் ஒரு சிறந்த திரைப்பட பாடல் ஒன்று தமிழ் மூத்தோர்களுக்காக இதோ. தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க இருப்பவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் அறிஞர் நண்பர் திரு சொக்கலிங்கம் லக்குவன் அவர்கள். வணக்கம் நண்பர் லக்குவன் அவர்களே.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியிலே மகாகவி பாரதியாருடைய பல்வகையான கருத்துக்களோடு நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே பாரதியினுடைய தமிழ் பணி, அவன் தமிழுக்கு ஆற்றிய பல்வேறு பங்களிப்புகள் பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சொல்லுங்கள் அவர்களுடைய உங்களுடைய கருத்துக்களை.
பாரதியரை பொறுத்தவரை அவர் ஒரு மகாகவி. மெய்ப்பொருளியலாகட்டும் அல்லது கவித்துவமாகட்டும் அல்லது கவி நடையாகட்டும் உரைநடையாகட்டும் அவருக்கு நிகர் அவரே தான். இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், வாழ்க்கை நெறிகளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற வகையில் சில முறைகளை பேச இருக்கிறேன் ஐயா.
ஆமாம், வாழ்க்கை நெறிகள் இன்றைய மனித வாழ்வியலிலே மிகவும் முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வகையிலே பாரதியார் இந்த வாழ்க்கை நெறிமுறைகள் தொடர்பிலே சொன்ன கருத்துக்களை எமது நிகழ்வு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக. பாரதியாரின் பார்வையில் திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும் என்று கூறினார். வாழ்க்கையில் நம் எல்லோருக்கும் சாதாரணமாக ஆசைகள் மற்றும் லட்சங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒருவருக்குத்தான் செய்யும் தொழிலில் முன்னேற வேண்டும் என்று ஆசை இருக்கலாம். இன்னொருவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கலாம். மற்றும் ஒருவர் பெரிய பாடகனாகவோ அல்லது கலைஞனாகவோ ஆக வேண்டும் என்று விரும்பலாம். இதுபோல ஆசை அல்லது லட்சியம் என்பது ஒருவரிலிருந்து ஒருவருக்கு சாமானியமாக மாறுபடும். அதே போல லட்சியங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள நாம் தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளிலும் மார்க்கங்களிலும் கூட ஒருவரிலிருந்து ஒருவர் மாறுபடுகிறோம். இதுபோன்ற வேறுபாடுகள், அதாவது டைவர்சிட்டி நிறைந்தது மனித வாழ்க்கை. மற்றும் இந்த உலகம் இந்த வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் தாண்டி எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பயன்படுத்தக்க ஒரு வழிமுறையை நமக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வழங்கியிருக்கிறார். இந்த நான்கு வழிமுறை அல்லது வழி நெறிமுறை ரத்தின சுருக்கமானது, கவிதை நயம் உள்ளதுங்க. அதே சமயத்தில் எளிய நடையில் அமைந்திருக்கிறது, எல்லோரும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியது. இதை நமக்கு விவரிக்கவோ கற்றுத்தரவோ பள்ளிக்கூடமோ ஆசிரியரோ தேவையில்லை. இந்த வரியில் உள்ள பொருளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக திண்ணிய நெஞ்சம், இது கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று. வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் அதில் பல சிக்கல்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். அவற்றை நாம் தைரியமாக எதிர்கொண்டு சமாளித்தால்தான் நம் லட்சியத்தை அடைய முடியும். இதற்கு தேவை திண்ணிய நெஞ்சம் வேண்டும். எனவே முதல்ல நாம் பார்த்தது போல திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அடுத்ததாக அவர் குறிப்பிடுவது தெளிந்த நல்லறிவு வேண்டும். நமது எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும். வெறும் தைரியம் அல்லது திண்ணிய நெஞ்சம் மட்டும் போதாது, நம் எண்ணங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர நல்ல அறிவு வேண்டும் என்று கூறுகிறார். இந்த வரிக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. தெளிந்த நல்லறிவு என்பது ஒரு ஸ்திரமான சலனமற்ற மனநிலையையும் குறிக்கும். ஒரு இது குழப்பமில்லாத ஒரு நிலை. நம்மில் பலருக்கு நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களில் காரியங்களில் நம்பிக்கை இருக்காது. உதாரணமாக, என்னடா இது, நம்ம ஊரை விட்டு விட்டு இங்கு நியூசிலாந்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, இங்கு என்ன கிழித்தோம், பேசாமல் நம் ஊரிலேயே இருந்திருக்கலாமோ என்றெல்லாம் நம் மனம் சஞ்சலப்படும். இப்போ சன் அவர்களே, உங்களுக்கு பாரதியாரை பற்றிய தாக்கம் இருக்கிறதா சொல்லுங்களேன்.
ஆமாம், என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாரதியாருடைய கவிதைகளிலே காணப்படுகின்ற அந்த திண்ணிய நெஞ்சம் என்பது வாழ்க்கையிலே நாம் கண்ட ஒரு அனுபவம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நெஞ்சம், உறுதியான நெஞ்சம், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் அந்த மன திடமாதோடு காரியங்களை ஆற்றுகின்ற போதுதான் எதிலும் வெற்றி அடையலாம். அந்த வகையிலே பாரதியின் கருத்தை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன். அதோடு நல்ல அறிவு இருக்கின்ற ஒரு மனிதன் தான் வாழ்க்கையிலே அவன் ஏணிப்படிகளை எட்டி பிடிக்க முடியும். அந்த வகையிலே அந்த கருத்துக்கள் எல்லாம் மிகவும் பொருத்தமான கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை பொறுத்தவரையிலே.
நிச்சயமாக, இப்ப இது போன்ற குழப்பங்களால் எந்த பயனும் இல்லைங்க. மாறாக அவற்றால் நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் நமக்கு பிடிப்பு குறைந்து நம் வேலையில் நமது செயல்பாடு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். இது போன்ற நெகட்டிவ்களை தவிர்த்து வந்தது வந்தாயிற்று, இப்போது இங்கு என்ன செய்ய முடியும், நாம் எதற்காக இங்கு வந்தோம், அந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று சிந்தித்தால் அது பயன் தரக்கூடியது. அதற்குத்தான் பாரதி கூறும் தெளிந்த நல்லறிவு என்று கூறினார் என்பதை இப்படியும், அதாவது குழப்பங்களை விட்ட ஒரு நிலை என்றும் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நல்லெண்ண எண்ணல் வேண்டும் என்று கூறினார். இந்த மூன்று வார்த்தைகள் பாருங்க, தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் போன்ற பல கருத்துக்கள் அடங்கியுள்ளன. சற்று முன்பு நம் ஆசைகளை பற்றியும் லட்சியங்களை பற்றியும் பேசினேன். இதில் முக்கியமானது என்னவென்றால் நம் ஆசைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். பாருங்க என்ன மாதிரி சொல்ல பயன்படுத்துவார், நல்லன எண்ணல் வேண்டும், எண்ணல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும். அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள நாம் தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளும் தரங்களும் சரியானதாக இருக்க வேண்டும். பிறருக்கு துன்பம் தருவதோ அல்லது மோசம் செய்வதோ ஆகாது. இவை போல் பல உயர்ந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பை நாம் இந்த மூன்றாம் வரியில் பார்க்கலாம். அவற்றை எல்லாம் சுருக்கி பாரதியார் நல்லெண்ண எண்ணல் வேண்டும் என்று கூறினார். இப்போ கடைசியா பாருங்க, எண்ணிய முடிதல் வேண்டும் என்று கூறுகிறார். இதுக்கு என்னங்க உங்களுடைய கருத்து, நீங்க நினைக்கிறீங்க?
எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை எண்ணியபடியே விட்டுவிட்டால் வாழ்க்கையில நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
ஆமாம், நிச்சயமாக இந்த வரியில் சிக்கல் ஒன்றுமில்லை. இது முதல் மூன்று வரிகளிலிருந்து வரும் முத்தாய்ப்பு என்று கூறலாம். நாம் திண்ணிய நெஞ்சத்துடன், தெளிந்த நல்லறிவுடன், நல்ல எண்ணத்துடன் கைகொள்ளும் காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த கடைசி வரை அதன் முன் வரும் மூன்று வரிகளை சார்ந்தது. முதல் மூன்று வரிகளில் கூறப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் நிறைவேறினால்தான், அவை உண்மையாக இருந்தால்தான் இந்த கடைசி வரிக்கு பொருள்படும். நாம் எல்லோரும் வாழ பாரதியார் இப்படி ஒரு அற்புதமான வழிமுறையை காட்டியிருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த வழி எல்லோருக்கும் பொதுவான வழி. நாம் முன்பு குறிப்பிட்ட ஆசைகள் லட்சியங்கள் என்று பெரிதாக ஒன்றுமில்லாதவருக்கும் இது பொருந்தும். என்னை விட்டுவிடப்பா, எனக்கு குறிக்கோள் லட்சியம் என்றெல்லாம் விசேஷமாக ஒன்றுமில்லை, என் வாழ்க்கை சராசரி வாழ்க்கை என்று சொல்பவர்கள் கூட இந்த வழிமுறையை மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது, இல்லைங்களா?
ஆமாம் ஆமாம், முற்றுமுழுதாக சரியான கருத்துக்கள்.
அதே போல பாரதியார் வழிமுறைக்கு ஆத்திகம் நாத்திகம் கடவுள் நம்பிக்கை போன்ற எல்லைகளோ கோட்பாடுகளோ கிடையாது. உங்கள் மதம் எதுவானாலும் சரி, அல்லது நீங்கள் மதம் கடவுள் போன்ற வகையில் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் பாரதியும் இந்த நான்கு வழி நிச்சயமாக பிடித்திருக்கும். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். எவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருக்கா பாருங்கள்.
ஆமாம், இலகுவான தமிழிலே எல்லோரும் புரியக்கூடிய வகையிலே பாரதியினுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. உண்மையிலேயே அவர் ஒரு மகா கவிஞன் தான்.
இந்த நான்கு வரிகளையும் நாம் நினைவு கொண்டாலே நமக்கு நிச்சயமாக மன திருப்தியும் இருக்கும், நிச்சயமாக எல்லாவற்றிலும் வெற்றி கிட்டும், மனசாந்தி கிட்டும், எல்லாமே கிட்டும்,
எல்லாமே எங்களை வந்து சேரும்.
நிச்சயமாக.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து மகாகவி பாரதியினுடைய ஒரு சிறிய கவிதையை எடுத்து எமது நேர்களுக்கு மிகவும் பொருத்தமான வகையிலே ஆழமான கருத்துக்களோடு உழைக்கியமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி சன்மாஸ்டர்களே, மிக்க நன்றி.
இந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை பிள்ளை வீதி இலக்கம் 20 லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் திருவாளர் எம் கே அங்கஜன் அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவும் அன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்றது. அவுட் லிவ் யுவர் லைஃப் என்ற தலைப்பிலே அவருடைய சிறப்பு சொற்பொழிவானது இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் வருகை தந்து அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற பிள்ளை விதி இலக்கம் 20 லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் திருவாளர் எம் கே அங்கஜன் அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவு அவுட் லிவ் யுவர் லைஃப் என்ற தலைப்பிலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் இடம்பெறுகின்ற கலை நிகழ்ச்சி முத்துச்சரம் 2018 இளைய தலைமுறையினர் பங்கெடுக்கின்ற பல சிறப்பு கலை நிகழ்ச்சிகளோடு எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி இலக்கம் 20 புரணி வீதி ஓக்லண்ட் நோமல் இண்டிபீடியட் பாடசாலை மண்டபத்திலே மாலை 6 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. பார்வையாளர்கள் அனைவரும் 5:45 வருகை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி நிதிக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினராக. நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஒரு சிறப்பு கவிதை, கலாநிதி மோனா நானா சிவச்செல்வர்கள் எழுதிய கவிதை ஒன்று. சிட்டுக்குருவிகள் என்ற தலைப்பிலே இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கின்றது. சிறகுடிந்த சிட்டுக்கள், உயிரற்ற சீவன்கள், பாலிறைந்த பாவிகளால் கருகிவிடும் ஓட்டுக்கள், பூமியினில் பிறந்ததற்கு விதிப்பலனாய் கிடைத்த பலன் பாதி வழி செல்லுகையில் பதைபதைத்து மறைபவர்கள். சிறகுடித்த சிட்டுக்கள், உயிரற்ற சீவன்கள், பால் நிறைந்த பாவிகளால்
கருகிவிடும் மொட்டுக்கள், பூமியினில் பிறந்ததற்கு விதிப்பலனாய் கிடைத்த பலன், பாதிவழி செல்லுகையில் பதைபதைத்து மறைபவர்கள், பெற்றோர் அரவணைப்பும் புத்தகமும் கல்வியுமாய் பொன்னான எதிர்காலம் பூக்குமென்ற கனவோடு பச்சிளம் பாலகராய் பிஞ்சு மனம் கலகலக்க பல நிலையில் சீரழிந்து பாலடைந்த குஞ்சுகளே, பெற்றோர் அரவணைப்பும் புத்தகமும் கல்வியுமாய் பொன்னான எதிர்காலம் பூக்குமென்ற கனவோடு பச்சிளம் பாலகராய் பிஞ்சு மனம் கலகலக்க பல நிலையில் சீரழிந்து பாலடைந்த குஞ்சுகளே, குண்டுபட்டு உயிரிழந்தோர் பல கோடி உலகெங்கும் இதயமில்லா கயவர் வெறி கொண்டொழிந்த பாலகர்கள், கொண்டுபட்டு உயிரிழந்தோர் பல கோடி உலகெங்கும் இதயமில்லா கயவர் வெறி கொண்டொழிந்த பாலகர்கள், காமுகர்கள் கைப்பட்டு நடைப்பணமாய் செயலிழந்தோர் காலிழந்து கையிழந்து ஊனமுற்றோர் கணக்குண்டோ, காமுகர்கள் கைப்பட்டு நடைப்பணமாய் செயலிழந்தோர் காலிழந்து கையிழந்து ஊனமுற்றோர் கணக்குண்டோ, பாலுக்கும் உணவுக்கும் ஏங்கி பசிக்கொடுமை தாங்காமல் சுருக்கண்டு வன்கூடாய் மாறி உயிர் பாலாய் பறிகொடுக்கும் பேதை குழந்தைகளை பெற்றவர்கள் பாவிகளா பூவுலகுக்கூர் ஈசர்களா, பாலுக்கும் உணவுக்கும் ஏங்கி பசு கொடுமை தாங்காமல் உருக்கட்டு வன்கூடாய் மாறி உயிர் பாலாய் பறி கொடுக்கும் பேதை குஞ்சுகளை பெற்றவர்கள் பாவிகளா பூவுலகூர் ஈசர்களா, நாமெல்லாம் மனிதர்களாம் நாகரிக உலகினிலே ஆறறிவு தந்தம்மை ஆண்டவன் படைத்து விட்டான், கூறுவதற்கு கூச்சமில்லை யாருக்கும் வெட்கமில்லை, ஊர் முழுக்க தலையுயர்த்தி உத்தமர் போல் நடிக்கிறோம், நாமெல்லாம் மனிதர்களாம் நாகரிக உலகினிலே ஆறறிவு தந்தம்மை ஆண்டவன் படைத்து விட்டான், கூறுவதற்கு கூச்சமில்லை யாருக்கும் வெட்கமில்லை, ஊர் முழுக்க தலையுயர்த்தி உத்தமர் போல் நடிக்கின்றோம், ஆண்டவனே நீ என்னும் வேடிக்கை காட்டாதே வேண்டுகிறோம் சிறுவதமை சீருடனே வாழவிடு, உன் படைப்பு காத்தலுக்கு உண்மை அர்த்தம் உண்டானால் சிட்டுக்குருவிகளை சிறகடித்து பறக்கவிடு, ஆண்டவனே நீ என்னும் வேடிக்கை காட்டாதே வேண்டுகிறோம் சிறுவத்தம்மை சீருடனே வாழவிடு, உன் படைப்பு காத்தலுக்கு உண்மையத்தம் உண்டானால் சிட்டுக்குருவிகளை சிறகடித்து பறக்கவிடு. இந்த கவிதை அண்மையிலே உலக பூராகவும் செத்துமடைந்த போரினால் பாதிக்கப்பட்டு செத்துமடைந்த அனாதை சிறுவர்களுக்காக அவர்கள் நினைவாக எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதையை யாத்தவர் எமது ஓக்லாந்து மண்ணிலே வாழ்ந்து வருகின்ற கவிஞர் கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்கள். அதே நேர்களே அந்த கவிதை நிகழ்வோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய முடிவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு மீண்டும் இதே நிகழ்ச்சியினூடாக அடுத்த வாரமும் வானொலிகளின் மூலம் உங்கள் வீடுகள் வந்து சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.